அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். சங்கீதம் 119:102.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், பராமரித்தீர், வழி நடத்தினீர், உம்முடைய கிருபைகளை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புதிய ஒரு வாரத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வாரம் முழுவதிலேயும் உம்முடைய கிருபை தேவை என்பதை உணர்ந்தவர்களாய் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். கடந்த நாட்களிலே வியாபாரம் செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வளர்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்கள் கையிட்டு செய்கிற புதிய பணிகளிலே கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் கொடுத்த புதிய வேலை வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக குடும்பங்களிலே அருமையான குழந்தை செல்வத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் வறுமையாலே வாடுகிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் தந்து நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். தங்கள் பணியை முழு பலனோடு செய்யக்கூடிய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் செய்கிற பணி எதுவாயிருந்தாலும் அதிலே உம்முடைய பரலோக பாதுகாவலை நீர் தாரும். எல்லா விதமான தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். பணி செய்ய சென்றிருக்கிற இடத்திலே தங்குவதற்கு ஏற்ற இடத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய அடிப்படை தேவைகள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கப்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உடைய வசனத்தை நேசிக்கிற இந்த உடைய பிள்ளைகளை கர்த்தர் அனுதனமும் கரம் பிடித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமும் கடன் பிரச்சனை மாறவில்லையே என்ற துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் கடன்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். யாராவது தவறான நோக்கத்தோடு கடன்பட்டு பிரச்சனையில இருப்பார்கள் என்றால் அதை உணர்ந்து மனம் திரும்பவும் அவர்கள் பிரச்சனைகளிலிருந்தும் நேரே அவர்களை விடுதலை செய்யவும் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் திருமண தடைகள் மாறுவதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே நாங்கள் படைக்கிறோம். யார் யாருடைய திருமணங்கள் என்ன காரணங்களினாலே தடைப்பட்டதோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். அன்றுவரையும் நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிறவராய் இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிநடத்தலை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசிகளான குடும்பங்களிலே திருமணத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது உலக பிரகாரமான ஆடம்பரங்களுக்கோ செல்வத்துக்கோ வேறு எந்த ஒரு காரியத்திற்கும் முக்கியத்துவம் கொடாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளோடு கூட இணைக்கப்பட கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே, பல குடும்பங்களிலே சமாதான குறைவை நாங்கள் கேள்விப்படுகிறோம். உங்களுடைய சமூகத்திலே அப்படிப்பட்ட குடும்பங்களை இந்த கால வேளையிலே நாங்கள் கொண்டு வருகிறோம் ஐயா. கர்த்தர் தாமே ஒருவரை ஒருவர் மன்னிக்க உதவி செய்தர்களும், தங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய மன்னிப்பை பெற்றவர்களாக அதை மற்றவர்களுக்கு சந்தோஷத்தோடு கொடுக்கக்கூடியவர்களாய் நீர் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இப்படிப்பட்ட குடும்பங்களிலே கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த நாட்களிலேயும் ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை பெற்று வருகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் கர்த்தர் அந்த சூழ்நிலையிலே கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். வைத்தியம் செய்கிற டாக்டர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே உடைய பரலோக ஞானத்தை தாரும். ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் ஏற்றுவதுமாய் புரிந்து சரியான சிகிச்சை கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்மை நம்பி உம்மை சார்ந்து பணி செய்கிற ஒவ்வொரு வைத்தியர்களுக்காக, நர்சஸ்க்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்போடும் கரிசனையோடும் அவர்கள் செய்கிற பணியினாலே அநேகருடைய பிணி நீங்கி அவர்கள் சுகம் பெற்று வாழ கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, பார்வையற்ற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களும் செய்கிற பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். பணியில்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பலர் கேட்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட எத்தனையோ பேருக்கு உடைய பிள்ளைகள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள், வானொலி பெட்டிகளை வாங்கிக் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய முயற்சியிலையும் நித்தியமான விளைவுகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று கேட்கிறோம். தகப்பனே, பற்பலவிதமான மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். யார் யாருக்கு என்ன திறனை கொடுத்திருக்கிறீரோ அதை உம்முடைய நாம மகிமைக்கென்று அர்ப்பணித்து உமக்கு சாட்சியாய் அதை பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, தங்கள் திருமண நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரோடும் நாங்கள் இணைந்து உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே நீர் அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து இந்த புதிய ஆண்டு முழுவதும் உம்முடைய கிருபைகளினாலும் உம்முடைய ஆசீர்வாதங்களினாலும் அவர்களை நிரப்ப கெஞ்சுகிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு எப்பொழுதும் பதில் கொடுக்கிற கர்த்தராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக கேட்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிப்பதற்காகவும் அநேகருக்கு நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதற்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். நீங்கள் விலாசம் மாறும்பொழுது தயவு கூர்ந்து அதை எங்களுக்கு உடனடியாக எழுதி தெரிவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இந்நாட்களிலே நாம் யோவானின சுவிசேஷத்தை கற்று வருகிறோம். இன்று யோவானின சுவிசேஷம் 14 அதிகாரம் 3 வசனம் முதல் சிந்திக்க போகிறோம். வாசிக்கிறேன், யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். வான மண்டலத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக பல்வேறு நாடுகளிலே மிக பெரிய பெரிய ராட்சச தொலைநோக்கிகளை வைத்து கவனித்து படிக்கிறார்கள். பால்மோர் என்ற இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு ராட்சச தொலைநோக்கி உண்டு. அதை அமைக்கும் பொழுது அதற்காக ஒரு கண்ணாடி கரைத்து எடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அதை செய்தவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே ஊழியர் ஒருவர் இருந்தார். அவ்வப்பொழுது இந்த தொலைநோக்கி நிலையத்திலே வேலை செய்தவர் பகிர்ந்து கொள்வாராம். ஊழியர் மிக ஆர்வத்தோடு கூட, அதை செய்து முடித்து விட்டீர்களா, எப்பொழுது முடிப்பீர்கள் என்றெல்லாம் கேட்டவுடனே, ஏன் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த தொலைநோக்கியை செய்து கொண்டிருந்தவர் கேட்டாராம். அப்பொழுது அந்த ஊழியர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய பிதாவினுடைய வீட்டின் ஜன்னலை பார்க்கும்படியாக நீங்கள் ஒரு தொலைநோக்கியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீர்களோ அதை நானும் பார்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் இயேசு எனக்காக ஒரு இடத்தை அங்கே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று கூறினாராம். ஆம் பிரியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் நாம் நித்திய நித்தியமாக அவரோடு வாழும்படியாக ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தின பின்பு நம்மை அங்கே அழைத்து செல்லப் போகிறார். வேத புத்தகத்திலேயே முதல் முதலாவதாக இந்த இடத்திலேதான் பூமியை விட்டு வேறொரு இடத்திலே நமக்காக அவர் ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் நம்பிக்கை அல்ல. எங்கோ இருக்கிற ஒரு நட்சத்திரத்திற்கு எடுத்துச் செல்வேன் என்று ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்ணவில்லை. வானத்து நட்சத்திரங்களைப் போல அவனுடைய சந்ததியை பெருகப்படுவேன் என்றுதான் சொன்னார். அவனுக்கு நித்தியமான வீட்டை இந்த பூமியிலே கொடுப்பேன் என்றுதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த பூமியிலே சமாதானமும் நீதியும் நிலவும் பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கான ஒரு ராஜ்யம் இந்த பூமியிலே நிறுவப்படும். இந்த பூமிக்கான தேவனுடைய நோக்கம் அப்பொழுது நிறைவேறும். பரலோக ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது இந்த பூமியிலே நடைபெறப் போகிற தேவனுடைய ஆளுகையை குறிக்கிறது. சங்கீதம் 2:6 வாசிக்கும் பொழுது, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இதுதான் பூமியை குறித்த தேவனுடைய திட்டம். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவர் முன்னேறிக் கொண்டிருக்கிறார். அவசரப்படாமல், பாதையை மாற்றாமல், எந்த ஒரு காரியத்தோடும் ஒத்துப்போகாமல் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலேயும் ஸ்தாபிக்க அவர் முன்னேறிக் கொண்டிருக்கிறார். அதுதான் பரலோக ராஜ்யம். அதுதான் பழைய ஏற்பாட்டின் நம்பிக்கை. அப்போஸ்தலர்கள் முதல் தொடர்ந்து வந்த நாட்களிலே வருகிற விசுவாசிகளை இயேசு மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லப் போகிறேன் என்று சொல்லும்பொழுது சீஷர்களுக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். இதுதான் முதல் முதலாவதாக இந்த சத்தியம் இந்த இடத்திலேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுதான் கடைசி முறையும் அல்ல. அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதும்பொழுது 4:4 இதை குறித்து எழுதியிருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:13-17 பாருங்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். வெளிப்படுத்தின சேஷம் 21 பார்க்கும்பொழுது புதிய எருசலேம் வானத்திலிருந்து இறங்கி வரும் என்று வாசிக்கிறோம். சீஷர்கள் முதல் தொடர்ந்து வரும் விசுவாசிகள் எல்லாரும் அங்கேதான் தங்க போகிறோம். யோவான் 14:4 பாருங்கள். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். சிலுவையின் நிழல் அந்த மேல் வீட்டறையிலே படர இருந்ததாலும் மாம்சத்திலே தனது கொடூரத்தை வெளிப்படுத்த கதவண்டையிலே காத்து நிற்பதினாலும் இயேசு தனது சீடர்களை உயர்வான எண்ணத்திற்குள்ளே வழி நடத்துகிறார். இந்த பூமியிலிருந்து பரலோகத்தை நோக்கி பார்க்க செய்கிறார். இரண்டு காரியங்களை இயேசு இங்கே சொல்கிறார். ஒன்று சென்றடைய போகிற இடம், இரண்டாவதாக எப்படி அங்கே செல்ல வேண்டும் என்பதற்கான வழி. 5 பாருங்கள். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். இந்த தோமாவை குறித்து பொதுவாக நாம் கூறும்பொழுதெல்லாம் சந்தேகியான தோமா என்று சொல்வோம். எப்பொழுதுமே அவன் கேள்வி கேட்கிறவனாகவும் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறவனுமாய் காணப்படுவான். கேள்விக்குறியோடு இருந்த தோமாவினுடைய வாழ்க்கையிலே அந்த கேள்விக்குறியை ஆச்சரியக்குறியாக மாற்றுவதற்கு அதிக காலம் எடுத்ததை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே அவன் அங்கே இருந்தது, அந்த கேள்வியை கேட்டது நல்லது என்றே எண்ணுகிறேன். ஏனென்றால் அந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வி. அந்த கேள்வியை அந்த அவன் கேட்டிராவிட்டால் இந்த அற்புதமான பதிலை நாம் பெற்றிருக்க முடியாது. பாருங்கள், யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவர் வழியை காட்டுகிறவர் அல்ல, அவரே வழி. எந்த ஒரு திருச்சபையோ ஒரு சடங்காச்சாரமோ உங்களை தேவனண்டை கொண்டு செல்லாது. இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களை தேவனண்டை கொண்டு செல்ல முடியும். அவரே வழி. ஒன்று, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்க வேண்டும், இல்லையென்றால் அவர் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் அவரை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், இல்லையென்றால் அவரை விசுவாசியாதவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக இயேசு சொல்லும்பொழுது நானே சத்தியம் என்கிறார். நான் சத்தியத்தை சொல்கிறேன் என்று சொல்லவில்லை, நானே சத்தியம் என்கிறார். வாழ்க்கையின் நெறிமுறைகளுக்கு அவரே வழி, அவரே சத்தியம், மட்டுமல்ல அவரே ஜீவனுமாயிருக்கிறார். நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை, ஜீவனின் காரண கர்த்தாவாய் இருக்கிறார். சாதாரண உலகத்திலே பார்க்கிற ஜீவ ஜந்துக்களின் ஜீவன் முதல் ஆவிக்குரிய நித்தியமான ஜீவன் வரைக்கும் அவரே காரணர். தேவனண்டை வருவதற்கு தாம் ஒருவரே வழி என்பதை தெளிவாய் கூறிவிட்டார். சிலர் கூறுவார்கள், வேத வசனத்திலே அநேக வார்த்தைகளிலே பிடிவாதமான பண்பு தெரிகிறது என்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, சத்தியம் பிடிவாதமானதுதான். 2:2-4 என்பது எப்பொழுதும் மாறாதது. ஆம், சத்தியம் பிடிவாதமானதாகவே இருக்கும். அதேவேளையிலே பிடிவாதமான எல்லா கொள்கைகளும் சத்தியம் என்று சொல்ல முடியாது. அறியாமையினாலே உருவான அநேக கொள்கைகள் பிடிவாதமானதாக தெரிகிறது. ஆனால் சத்தியம் என்பது பிடிவாதமான கொள்கையாக இருக்கும். எந்த ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுதும் நாம் இடம் கேட்கும் பொழுதும் அதை குறித்து அறியாத ஒருவரிடத்திலே கேட்பதில்லை. திட்டமும் தெளிவுமாய் அதை தெரிந்த ஒருவரிடத்திலேதான் நாம் வழி கேட்போம். நானே வழி என்ற இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே கடந்த 20 நூற்றாண்டுகளாக கோடிக்கணக்கான மக்கள் தேவனண்டையிலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். நீங்களும் ஏன் முயற்சிக்க கூடாது? அவராலே அல்லாமல் நீங்கள் பரலோகத்திற்கு போக முடியாது என்பதை அவர் தெளிவாய் கூறுகிறார். அப்படியென்றால் அவர் மூலமாய் நீங்கள் நித்தியத்தை ஏன் நிச்சயமாய் பெற்றுக் கொள்ளக்கூடாது? பிலிப்புக்கு மற்றும் ஒரு கேள்வி எழுகிறது. பாருங்கள், யோவான் 14:7 வசனங்கள், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். பிலிப்பு மிக அமைதியான மனிதன், பேதுருவுக்கு நேர் எதிர்மறையானவன் என்று சொல்லலாம். மிக குறைவாகவே பிலிப்பு பேசியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவன் கிரேக்க மொழி அறிந்தவனாகவும் ஒருவேளை கிரேக்கனாகவும் கூட இருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது. யூதனாக இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் பிலிப்புவை பார்க்கும் பொழுது யாரையாவது இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வருவதை பார்க்கலாம். ஞாபகம் இருக்கிறதா? நத்தானியலை கூட்டிக் கொண்டு வந்தான். கிரேக்க நாட்டிலிருந்து வந்த மக்களை பிலிப்பு தான் இயேசு ஒன்றை அழைத்து வந்தார். அது மட்டுமல்ல, பிலிப்பும் அந்திரேயாவும் கூட்டத்திற்குள்ளே தேடிய பொழுது 5 அப்பம் 2 மீன் கொண்ட சிறுவனை அந்திரேயாவோடு இந்த பிலிப்பும் சேர்ந்துதான் கூட்டி வந்தார். இப்பொழுது ஒரு உயர்வான வாஞ்சையை குறித்து சொல்கிறார். ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மிக அதிகமாக விரும்புவது எது? உங்கள் வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம் என்ன? பணக்காரராக வேண்டும் என்ற விருப்பம் உண்டா? அல்லது உங்களுக்காக ஒரு பெயரை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அல்லது உங்கள் பிள்ளையின் படிப்பு உங்களுக்கு முக்கியமானதா இருக்கிறதா? அல்லது அவர்களை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் ஒழுக்கத்திலும் நடத்த வேண்டும் என்பது உங்கள் ஆழமான விருப்பமா? நமக்கு இருக்கிற குறிக்கோள்கள் நல்ல குறிக்கோள்களாயிருக்கலாம். ஆனால் இங்கே உயர்வான ஒரு குறிக்கோளை பிலிப்பு கூறுகிறார். ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும். வசனம் 9 பாருங்கள், அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பழைய பாட்டிலே மோசே தேவனுடைய மகிமையை கண்டிருக்கிறார். ஏசாயா தேவனை குறித்த ஒரு மகிமையான தரிசனத்தை கண்டிருக்கிறார். எனவே இயேசு சொன்ன பதிலை அவர் கடிந்து கொண்டார் என்று நாம் சொல்ல முடியாது. இங்கே இயேசு சொல்வதின் பொருள் என்னவென்றால், இயேசு செய்த அநேக அற்புதங்களை பிலிப்பு பார்த்திருக்கிறார். மோசேயோ ஏசாயாவோ பார்த்தது போன்று தேவனுடைய மகிமையை காணாவிட்டாலும் இயேசுவையும் அவருடைய வார்த்தையையும் அவருடைய செயல்களையும் அவர் பார்த்திருக்கிறார். பிலிப்பு காண வாஞ்சித்த எல்லாவற்றையும் இயேசுவிலே பார்த்திருக்கிறார். எனவே அவர் தேவனை கண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தேவனை குறித்து கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளை விட தேவன் இயேசு கிறிஸ்துவிலேதான் தன்னை அதிகமாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். 3 ஆண்டுகள் இயேசுவோடு கூட மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனோடு கூட தங்கியிருக்கிறார். இவரையர் 3:3 பாருங்கள், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இதன் பொருள் என்ன? தேவனுடைய அன்பு, நல்ல குணம், வல்லமை எல்லாவற்றையும் இயேசுவிலே பார்த்தார்கள். பிதாவாகிய தேவனிலே காணப்படக்கூடிய எல்லாவற்றையும் இயேசுவிலே கண்டார்கள். ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, யோவான் 1:18 நான் வாசிக்கிறது என்ன? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டிருக்கிறோம். அவருடனேயே நித்தியத்தை நாம் செலவு செய்யப் போகிறோம். அவரை நேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்நாள் எல்லாம் இன்னும் எவ்வளவு அவரை அறிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பம். யோவான் 14:10 பாருங்கள், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். தன்னுடைய வார்த்தையையும் தன்னுடைய செயல்களையும் சாட்சியையும் இயேசு இவ்வாறு சுட்டிக்காட்டுகிறார். இவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணையானது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே நம்முடைய வார்த்தைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையின் செயல்களுக்கும் ஒத்துப்போகிறதில்லை. மகிமையான சாட்சிகளை குறித்து நாம் பேசுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமான வாழ்க்கை இல்லை. இந்த காரணத்தினாலேதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிக்கை செய்ய வேண்டிய, பாவ அறிக்கை செய்ய வேண்டிய நேரம் உண்டு என்று கூறினேன். 13 அதிகாரத்திலே நாம் பார்த்தபொழுது இயேசு கிறிஸ்து நம்மை கழுவினால்தான் அவரோடு கூட ஐக்கியம் கொண்டவர்களாக நாம் வாழ முடியும் என்று பார்த்தோம். அநேகர் அவரோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையிலே எல்லாம் சரியா இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றோடொன்று எதிர்மறையானதாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து எந்த ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுதும் தன்னுடைய சொந்த எண்ணத்திலிருந்தோ மனதிலிருந்தோ தீர்மானம் எடுக்கவில்லை. நான் பேசும் வார்த்தையும் எனது சொந்தமான வார்த்தைகள் அல்ல, என்னிடத்திலே வாசமாயிருக்கிற பிதாவானவரே இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார் என்று கூறுகிறார். அவர் பேசிய பொழுது பிதாவினுடைய விருப்பத்தை பேசினார். அவர் செய்த ஒவ்வொரு செயலுமே பிதாவினுடைய விருப்பமாயிருந்தது. எனவேதான் பிலிப்பியனிடத்திலே இயேசு சொல்லும் பொழுது, என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டாயே அது பிதாவினுடைய வார்த்தைகள் தான், என்னுடைய செயல்களை நீ கண்டாயே அது பிதாவினுடைய செயல்கள் தான் என்று கூறி என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்பதை விவரிக்கிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இடையிடையே அவர்கள் கேள்விகளை கேட்டார்கள். முதலாவது பேதுரு கேட்டார், பின்னர் தோமா கேட்டார், இப்பொழுது பிலிப்பு கேட்கிறார். என்றாலும் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு தொடர்ந்து இயேசு தான் கொடுக்க வேண்டிய செய்தியை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். பாருங்கள், யோவான் 14:11, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அவருடைய வார்த்தையினாலே அவரை விசுவாசிக்காவிட்டால் அவருடைய கிரியைகளினாலேயாவது விசுவாசிங்கள் என்று இயேசு கூறுகிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய செயல்களை பார்க்கிறவர்கள் நம்மிலே இயேசு கிறிஸ்துவை காண்பார்களா? வசனம் 12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே மிகச் சிறப்பான அற்புதங்களை செய்தார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் அந்த சீஷர்களும் அதுபோலவே அற்புதங்களை செய்தார்கள். வியாதிஸ்தர்களை குணமாக்கினார்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள். ஆனால் இயேசு இங்கு என்ன சொல்கிறார்? அவரிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவர்கள் அவரை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வார்கள் என்று சொல்கிறாரே. அவர் அப்படி செய்ய போகிற பெரிய காரியங்களையும் செய்வான் என்று சொல்கிறாரே. அப்படி என்றால் அவர்கள் அப்படி செய்ய போகிற பெரிய கிரியை என்ன? உதாரணமாக சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட நாளிலே 3 மறுதளித்தார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளன்று அவர் கொடுத்த செய்தியிலே 3000 பேர் விசுவாசத்திற்குள்ளே வந்தார்கள். இந்த சீஷர்கள் உலகத்திலே வாழ்ந்த மீதி நாட்களிலேயும் இயேசு கிறிஸ்துவுக்காக எண்ணற்ற மக்களை ஆதாயம் செய்தார்கள். எத்தனை சுவிசேஷ ஊழியர்கள் இன்றைக்கும் உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்று 1000 மக்களை இயேசுவண்டை வழி நடத்துகிறார்கள் இல்லையா? அருமையானவர்களே, உலகத்திலேயே அற்புதங்களிலேயே பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? மக்கள் மனம் திரும்புவதுதான். எது சிறந்தது என்று எண்ணி பாருங்கள். ஒரு சரீரம் குணமாவது சிறந்ததா, ஒரு ஆத்மா குணம் பெறுவது சிறந்ததா? இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பொழுது வெறும் சரீரம் மரித்து போன பொழுது உயிரோடு எழுப்பினார். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நம் மக்களுக்கு பிரசங்கிப்பதனாலே மக்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே குணம் பெறுகிறார்கள். நித்திய நித்தியமாய் ஜீவிக்க போகிற நித்திய ஜீவனுக்கு நாம் அவர்களை வழி நடத்துகிறோம். ஆம், அதுதான் உலகத்திலேயே பெரிய ஒரு கிரியை. உலகத்திலே ஆண்களையும் பெண்களையும் தேவனோடு சரியான உறவிற்குள்ளே வழி நடத்துவதே மிகப்பெரிய பணி. இந்த பெரிய கிரியை எப்படி செய்யப்படுகிறது? இங்கே இயேசு என்ன சொல்கிறார்? நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்று சொல்கிறார். பார்ப்போம் என்றால் தொடர்ந்து செயல்படுவது கிறிஸ்துதான். இன்றைக்கு அவர் மனிதர்களாகிய நம் மூலமாய் செயல்படுகிறார். அற்பமான மாம்சமான மனிதர்களாகிய நம் மூலமாக தேவன் செயல்படுகிறார். வானொலியிலே கர்த்தருடைய வசனங்களை சொல்லும் வெறும் சத்தமாய்த்தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எண்ணற்ற மக்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளே தங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிறார்கள். நித்திய ஜீவனின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். விடுதலைகளை அனுபவிக்கிறார்கள். உயிர் மீட்சி அடைகிறார்கள். அருமையானவர்களே, இது மிகப்பெரிய காரியம். இயேசு கிறிஸ்து இப்பொழுது இங்கே இருந்து பேசி செயல்படுவார் என்றால் அது பெரிய காரியம். ஆனால் அவர் நம் மூலமாக செயல்படுவது இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியம். கவனித்தீர்களா, இயேசு கிறிஸ்து எத்தனை முறை பிதாவை குறித்து சொல்கிறார்? இந்த ஒரு பகுதியிலே மட்டும் 20 முறை பிதாவை குறித்து அவர் சொல்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்துவே பிதாவை குறித்து அத்தனை அதிகமாய் பேசுகிறார். யோவான் 14 அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். தொடர்ந்து அவர் சொல்வதென்ன? இப்படிப்பட்ட பெரிய கிரியைகள் ஜெபத்தின் விளைவுகள் என்பதை கூறுகிறார். இன்றைக்கு ஜெப ஊழியம் அநேக இடங்களிலே உதாசீனம் செய்யப்படுகிறது. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனமானது அநேக வேளைகளிலே தவறானதாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அநேகர் ஒரு நாய் எலும்பை தூக்கி கொண்டு ஓடுவது போல அந்த வசனத்தை வைத்துக் கொண்டு ஆடுகிறார்கள். நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று சொல்கிறார்கள். சிலர் இந்த வசனத்துக்கு ஏற்றபடி நான் ஜெபித்தேன், எனக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை என்பார்கள். அருமையானவர்களே, இந்த வசனம் எதை குறித்து சொல்கிறது தெரியுமா? இது ஆத்ம ஆதாய பணியை குறித்து சொல்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்களிலே சிலர் மற்றவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறபடியால் கருத்தாய் ஜெபிக்கிறீர்கள். இன்னும் சிலர் நாங்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளாதவர்கள். அவர்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து கருத்தாய் ஜெபிக்கிறதில்லை. நம்மில் சிலர் ஜெப அட்டவணை குறிப்பேடு வைத்து திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஊழியக்காரர்களுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிறோம், ஊழியங்களுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் ஆண்டவர் எண்ணற்ற மக்களை ரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்துகிறார். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால், இன்று முதல் நீங்களும் அந்த ஜெப வாழ்க்கையை துவக்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் ஆண்டவரே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் செய்கிற கிரியைகளை விட பெரிய கிரியைகளை அந்த நாட்களிலேயும், நீர் செய்த மகத்துவமான கிரியைகளை விட பெரிய கிரியைகளை இந்த நாட்களிலேயும் மனிதர்களாகிய எங்கள் மூலமாய் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். அது எங்களால் உண்டான காரியம் அல்ல, நீர் அதை செய்கிறீர் ஐயா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றவர்களாக, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்களாக, நித்திய வாழ்க்கையை நிச்சயம் பெற்றவர்களாக வாழ கர்த்தாமே கிருபை செய்யும். அப்படிப்பட்ட நிச்சயம் இல்லாமல் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கும் பொழுது உண்மையும் உம்முடைய அன்பையும் அவர்கள் சரியாய் புரிந்து கொண்டு விசுவாசித்து நித்திய ராஜ்யத்தின் நிச்சயத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள நீரே அருள் புரியும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஏற்ற நேரத்திலே பதில் தருவீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து ஜெப ஊழியத்திலே உம்மோடு செல்ல நீரே உதவி செய்யும். வீட்டை விட்டு வெளியே போக முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்து அதிகமான ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற எங்களுக்கு அருமையான பெரியவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களுக்காக எங்களுடைய தனி ஜெபங்களிலே, எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய திருச்சபைகளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று எழுதியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், தொடர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி கூறுகிறோம் ஐயா. கர்த்தாமே, அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாகவும் எண்ணற்ற மக்கள் நித்தியத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நீரே அவர்களை வழி நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22.